الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. وبعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العظيم. عن جابر رضي الله عنه قال: قال النبي صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة. رواه مسلم. بشرفان ولاوك தலைமை தாங்கியிருக்கக்கூடிய இந்த மதரசாவின் அதிபர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய பிரதி அதிபர் உஸ்தாத்மார்கள், இந்த ஊரின் பிரமுகர்கள், அதேபோன்று இங்கே வீற்றிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், மாணவர்கள், அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவரும் உண்மையிலே சந்தோஷப்படக்கூடிய ஒன்று இதுதான், பெருமைப்படக்கூடிய ஒன்று இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருப்படையாக தீனுல் இஸ்லாம் இருக்கிறது. அது எங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரக்கூடிய அல்லாஹ்வுடைய புனித குர்ஆன், நபி அவர்களுடைய ஹதீஸ், இவற்றை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருப்படையாக, ஒரு நியமத்தாக இருக்கிறது சகோதரர்கள். உண்மையிலேயே நாம் இன்றைய நாள் இந்த பாலைமூல கிராம மக்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இந்த ஒளிவில் பாலமுனை கிராமத்தின் ஈமானியா என்ற ஒரு பெயரில் தீனொளி பரப்பக்கூடிய இந்த கலாசாலை, இந்த மதரசா இந்த ஊருக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய அல்லாஹனுடைய அருப்படையா. இந்த ஊருக்கு அல்லாஹனுடைய அருளை, அல்லாஹனுடைய ரஹமத்துகளை, பரக்கத்துகளை இழுத்து வரக்கூடிய ஒரு முக்கிய ஒரு கேந்திர நிலையமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனித இஸ்லாத்தை தந்திருக்கிறான். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதை பொறுப்படுத்திருக்கிறார். நாங்களே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஆம், உண்மையிலே நாம் இன்று இஸ்லாத்துக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்ச்சிகள், குர்ஆனுக்கு எதிராக இன்று செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணம் வேறொரு பொருளுக்கு செலவழிக்கப்படுமையானால் அதனுடைய முகவரியே இருக்கிறது. அது பூசு பூசாக அப்படியே அது உடைந்து அது நாசமாகி போயிடும் சகோதரர்களே. ஆனால் அதனை நாங்கள் இன்று பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், நாங்களே இதை இறக்கி வைத்தோம், நாங்களே பாதுகாப்போம், அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். இந்த காலத்தில் யாரையெல்லாம் இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்காக, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, ஹதீஸ்களை பாதுகாப்பதற்காக, தீனுடைய இலம்களை பாதுகாப்பதற்காக யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அந்த கூட்டத்தில் இது போன்று நம்மளையும் உலமாக்களையும் மதரசாக்களை அதை நடத்துகின்ற நிர்வாகிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறானே என்று நாம் அதை நினைத்து நினைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், பெருமைப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, நிறைய பெற்றோர்கள் தாய்மார்கள் இந்த இடத்தில் இருக்கிறார். இது இந்த மதரசாவுடைய 5 ஆண்டு பூர்த்தியும் இந்த குர்ஆனை மரணம் செய்த இந்த உள்ளங்களை இந்த ஆற்றல்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். பெற்றோர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், தாய்மார்கள் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த கௌரவத்தை விட பல மடங்கு சொல்ல முடியாத மிகப்பெரிய ஒரு கௌரவம் அது யாரால் நடத்தப்பட இருக்கிறது? சர்வலோக இரட்சகன் அல்லாஹ்வினால் நடத்தப்பட இருக்கிறது. யாருக்கு முன்னால் நடத்தப்பட இருக்கிறது? இது போல சின்ன ஒரு கூட்டம் அல்ல, ஆயிரக்கான நபர் அல்ல, கோடிக்கணக்கான நபர்களுக்கு முன்னால். அதுவும் எங்கே? மஹ்ஷர் மைதானத்தில், மறுமை நாளில், கியாமத்துடைய நாளையில் ஒரு கௌரவிப்பு நட இருக்கிறது. அதுதான் உண்மையான கௌரவம். அதை திருமணிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் அங்கே கௌரவிப்பது பெற்றோர்களை மட்டுமல்ல, அங்கே இந்த குர்ஆனை மரணம் செய்து இந்த குர்ஆனை படித்து கற்று அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்களே, குர்ஆனுடைய சேவையில் தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தினார்களே, அந்த ஆலிம்களையும் அந்த ஹாபில்களையும் அதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களையும் அல்லாஹ் கௌரவத்தை இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இதுதான் கௌரவம். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆனை யார் வாசிக்கிறார்களோ, குர்ஆனை யார் ஓதுகிறார்களோ, ஓதுவதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை, வாசிப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை, என்ன இருக்கிறது என்று படிக்கிறார்கள், ஒரு ஆணை படிக்கிறார்கள், ஒரு ஆணை விளங்குகிறார்கள். சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு ஆண் எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு பொக்கிஷம். அது தங்கத்தை விட, வெள்ளியை விட, உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களை விட பெறுமதியானது. சொல்ல போனால் அதுதான் உலக அதிசயங்களில் ஒன்று. உலகத்தில் அதிசயம் என்று எதையோ நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எதையோ பார்த்து நாங்கள் அதிர்ச்சி அடைகிறோம். உலக அதிசயங்களில் ஒன்றுதான் இந்த புனித குர்ஆன். ஏனென்றால் சகோதரர்களே, குர்ஆன் சவால் விடுகிறது. உங்களுக்கு சந்தேகமா இந்த குர்ஆனை? இது யாராவது எழுதியது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உலகத்தில் ஏதோ ஒரு புத்தகம், ஒரு அறிஞரால் எழுதப்பட்டது போல இந்த குர்ஆனும் எழுதப்பட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது மனிதனுடைய ஆக்கம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நினைப்பது மட்டுமல்ல, அந்த காலத்தில் சிலர் சொன்னார், ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவங்களை நிறைய பார்க்கிறோம். இன்றைய நவீன யுகத்தில் மனிதன் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்து விட்டால், சயின்ஸிலே முன்னேறி விட்டால், வானத்திலும் எத்தனையோ போர்களிலே கால் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த சவாலுக்கு யாராலும் விடை காண முடியாமல் இருக்கிறது. இந்த குர்ஆனுடைய வசனத்தை, எந்த குர்ஆனுடைய வசனத்தை, இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை நீங்கள் உருவாக்குங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறாரே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை முறியடிப்பதற்காக. இந்த வசனத்தை இஸ்லாத்தின் விரோதிகள் விளங்கி இருக்கக்கூடிய அளவு கூட நாம் விளங்க வேண்டும். அதற்காக அவர்கள் எவ்வளவு செலவழிக்கிறார்கள், எவ்வளவு முயற்சி எடுக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், எங்களுடைய அடியார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் இறக்கி வைத்த இந்த குர்ஆனிலே, இந்த வேதத்திலே உங்களுக்கு சந்தேகமா? அல்லாஹ் குர்ஆனுடைய ஆரம்பமே சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. அலிஸ்லாமின் கிதாபுல்லாஹி, இந்த குர்ஆன் உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு எட்டாதவை என்று சொல்லப்படலாம், உங்களுடைய புத்திக்கு படாதவைகள் சொல்லப்படலாம். ஆனால் லாரை பற்றி மனிதனுடைய அறிவு கொஞ்ச அறிவு. அல்லாஹ் சொல்லுகிறார், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. மனிதனே, நீ பெரிய அறிவு கொடுக்கப்பட்டவன் அல்ல. ஆனால் சகோதரர்களே, இன்றைய உலகத்திலே மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், ஆய்வுகள், அவனுடைய அறிவியல் துறையினுடைய முன்னேற்றத்தை கண்டு நாங்கள் வியப்படைகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார், மனிதனே, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு கொஞ்சம், கொஞ்சத்திலும் கொஞ்சம். இவ்வளவு பெரிய சாதனைகளை இந்த உலகத்தில் மனிதன் செய்து கொண்டிருக்கிறார், இந்த அறிவை அல்லாஹ் கொஞ்சம் என்று சொல்லுகிறார் என்றால், அல்லாஹுடைய அறிவு எவ்வளவு விசாலமானது, அல்லாஹுடைய ஞானம் எவ்வளவு விசாலமானது, அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒருவான் அதை தெளிவாக சொல்லுகிறார். நபியே சொல்லுங்கோ, அதாவது நீங்க அல்லாஹ்வை பற்றி எழுதுவதற்கு, அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு, அல்லாஹ்வை பற்றி எழுதுவதற்கு கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அற்புதங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய சக்திகள், இவைகளை பற்றி எழுதுவதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தண்ணீரை சகோதரர்களே, தண்ணி என்கிறது நமக்கு தெரியவே தெரிய, உலகத்தில் கண்களுக்கு தெரிவதே நீரு தான். உலகத்தினுடைய நிலப்பரப்பை விட கூடுதலாக இருப்பது தண்ணி என்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். சுபஹானல்லாஹ், நிலப்பரப்பை விட எவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரம். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே சொல்லுங்கோ, அதாவது இந்த அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமுத்திரத்தையும் அத்தனை தண்ணீரையும் தீண்டையாக மாற்றி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை மரங்களில் இருந்தும் பேனாக்கள் செய்து அல்லாஹ்வுடைய சக்திகள், வல்லமைகள், அத்தாட்சிகளை எழுத முற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய அந்த சக்திகளை, கலிமாக்களை எழுதி முடிப்பதற்கு முன்பு அந்த பேனைகள் உடைந்துவிடும், தீண்டைகள் முடிந்துவிடும் என்று அல்லாஹ் எங்களால் சிந்திக்க முடியுமா? அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் எங்களுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சக்தி அவ்வளவு விசாலமான. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் குர்ஆனிலே 114 அத்தியாயங்கள் இருக்கிறது, கிட்டத்தட்ட 6666 வசனங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், முழுமையான குர்ஆன் இல்லவாப்பா, முழுமையான குர்ஆன் அல்ல, இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை போன்றையாவது, அதன் ஒரு அத்தியாயத்தை போன்றையாவது நீங்கள் முடியுமானால் உருவாக்குங்கள் பார்ப்போம், இயற்றுங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் சவால் விடுகிறார். சவால் விட்டு விட்டு என்ன சொல்லுகிறார், உங்களால செய்ய, உங்களால் இதை செய்ய முடியாது. இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், குல் லஇன் இஸ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமிஸ்லி. நபியே சொல்லுங்கள் இந்த சமூகத்துக்கு, நபியே இந்த உம்மத்துக்கு சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் ஜின்களும், குல் லஇன் இஸ்தமஅத்தில் இன்சு வல் ஜின், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஜிங்களும் ஒன்று சேர்ந்து, அலா யஅது பிமிஸ்லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு எவ்வளவுதான் முயன்றாலும் முயற்சித்தாலும் அவர்களால் கொண்டு வர முடியாது என்பதை சொல்லுங்கள். சகோதரர்களே, குர்ஆன் இவ்வாறு சொல்லுகிறது. எனவே இது ஒரு உலக அற்புதம் இல்லையா? உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை கையிலே வைத்திருக்கிறோம், உலகத்திலே மிகப்பெரிய அற்புதத்தை கையிலே வைத்திருக்கிறோம். இது ஹுதல்லின்னால் முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. உலகம் உள்ளதும் தியாக நாள் வரைக்கும் மனிதர்களுக்கு தேவையானவைகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு அறிச்சுரங்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு பெற்றதமாக இருக்கிறது. அதனால்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த குர்ஆனை படிக்கிறார்கள், யார் இந்த குர்ஆனை ஓதுகிறார்களோ, ஓதுவதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை, இது ஒரு அறிவு களஞ்சியம், இது ஒரு அறிவு பெட்டகம், மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுகின்ற அல்லாஹ்வுடைய வேதமும். எனவே யார் இதை விளங்குகிறார்களோ, அதை விளங்கும் இடம்தான் மதரசா, அதை பாடமாக்கும் இடம்தான் மதரசா. மிகப்பெரிய பாக்கியசாலிகள் இந்த மாணவர்கள், மாணவிகள் மாஷாஅல்லாஹ். எனவே குர்ஆனை ஓதுவதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் யாரெல்லாம் அதை படிக்கிறார்களோ, விளங்குகிறார்களோ, அதே போல படித்து விட்டு விளங்கிவிட்டு சும்மா இருக்கல்ல, அந்த குர்ஆனுடைய போதனை பிரகாரம், குர்ஆனுடைய அறிவுரை பிரகாரம் யாரெல்லாம் தன்னுடைய நாளாந்த வாழ்க்கையை அமைக்கிறார்களோ, அதுதானே இன்று இல்லாமல் இருக்கிறது. நிறைய படிக்கிறோம், குர்ஆன் இதை விட்டு வைத்திருக்கிறது, இஸ்லாம் இதை விட்டு வைத்திருக்கிறது. ஆட்சி நடத்துவது எப்படி சொல்லி இருக்கிறது, வியாபாரம் செய்வது எப்படி, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விடயங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிற குர்ஆன். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ, அதை விளங்குகிறார்களோ, படிக்கிறார்களோ, கற்றுக்கொள்கிறார்களோ, அதற்கு பிறகு வாமில பீமாபி, அதே உள்ளவற்றை கற்றவற்றை கொண்டு யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு கௌரவம் இந்த கௌரவம் போலல்ல. உன்பிசையோமல் கியாமத்துடைய நாளையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து இந்த உலகத்தின் கடைசி மனிதர் யாரோ அவர் வரைக்கும் திரள் திரளாக மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கிற அந்த மஹ்ஷர் மைதானத்திலே இவர்களுக்கு, யாருக்கு, குர்ஆனை ஓதியவர், பாடமாக்கியவர், அதை கற்றுக்கொண்டவர், அதை தனது வாழ்க்கையிலே செயல்படுத்தியவர், இவர்களை அல்லாஹ் எப்படி கௌரவிப்பான், அவர்களை அழைத்து அந்த கியாமத்துடைய நாளில்
எல்லா படைப்புகளும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தாஜம் மின் நூர் இங்கே பொருத்திய பொன்னாடை போல அல்ல, தாஜம் மின் நூர் பிரகாசத்தினால் ஆன ஒரு கிரீடம் அறிவிக்கப்படும் என்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கௌரவம் தான் உண்மையான கௌரவம். நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய பெருமைப்பட வேண்டிய ஒரு கௌரவம் அது நடக்க இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிள்ளை ஒரு மகனோ மகளோ ஒரு ஆணை கற்றுக்கொள்வதற்கு விளங்குவதற்கு ஒரு ஆணுடைய வாழ்க்கை ஆணுடைய சேவகனாக ஆகுவதற்கு தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு காரணமாக இருந்த பெற்றோர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு பெற்றோருக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் அதே இடத்தில் என்ன செய்கிறார், இரண்டு ஆடைகள் அணிவிக்கப்படும். கியாமத்துடைய நாளை இரண்டு ஆடைகள், அது இந்த பொன்னாடை போல அல்ல. தாய்மார்களே, ஹதீஸிலே வருகிறது, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையின் பெருமதையை சொல்லுகிறார். அது எவ்வளவு பெருமதியான இரண்டு ஆடைகள் என்றால், போர்வைகள் என்றால், துன்யா இந்த துன்யாவை அதற்கு நிகராகா. எப்படி இந்த துன்யாவை நிகராகாதா? தங்கம் நிகராகுமா அல்லது வெள்ளி நிகராகுமா? காசு பணம் டொலர் நிகராகுமா? லா யகூமு பிஹிமத் துன்யா, அந்த இரண்டு ஆடைகளுக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே சமமாகாது. அதை அதை அல்லாஹு தஆலா அறிவிக்கிற நேரத்தில் அல்லாஹ் அறிவிக்கிறான், அந்த நேரத்தில் அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ் பிமா குஸீனா ஹாதிஹி, யா அல்லாஹ் இந்த பொன்ன இந்த ஆடை எதற்காக எங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, இந்த கௌரவம் ஏன் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் பதில் சொல்லுவார், பி அஸ்மி வலதிக்குமா அல் குர்ஆன். பெற்றோர்களே, இந்த கௌரவம் உங்களுக்கு ஏன் தெரியுமோ, உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களோட பிள்ளைகள் உங்க ரெண்டு பேரும் உம்மாவையும் பாப்பாவையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், உங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் இந்த பிள்ளை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு வியாசதி வாழிக்குமா, உங்க உங்க பிள்ளைகள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு விளங்குவதற்கு நீங்க காரணமாக இருந்தீங்க, அதற்காக செலவழிச்சீங்க, அதற்காக முயற்சி எடுத்தீங்க, அதற்காக பாடுபட்டீங்க, அதற்காகத்தான் இந்த கௌரவம் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்ற ஹதீஸை திருமதியிலே நாங்கள் பார்த்தோம் சகோதரர்களே. எனவே உண்மையிலே பெருமைப்படுவது குர்ஆனை கொண்டுதான், குர்ஆனுடைய இன்புகளை கொண்டுதான். அருமையின் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது எப்படி வர்ணிக்கிறார்கள் தெரியுமா, இன்னஹாதல் குர்ஆன மஹ்துபத்துல்லாஹ் ஃபதஅல்லமூ மின் மஹ்துபதி மஸ்தஃபஅதும். இந்த குர்ஆன் இருக்கிறதே நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய விருந்து. எப்படி ஜனாதிபதி விருந்து கொடுத்தார் நமக்கு, நமக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்குது, ஒரு இன்வைட் வந்திருக்குது, ஒரு அழைப்புகள் அட்டை வந்திருக்குது, ஜனாதிபதி இடத்துல அவர் மாளிகைக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறார் என்றால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நமது நண்பர் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறார், நமது பெருமதியான ஒரு இந்த ஊரில் உள்ள ஒரு முக்கியஸ்தர் விருந்துக்கு அழைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். விருந்திலே ஒரு அலாதியான விருப்பம் எல்லோருக்கும் இருக்கு. இங்கு நாம பார்க்கிறோம், கல்யாண விருப்பத்தை சொல்லியிருக்கிறாங்க, என்ன செய்ய விருந்துக்கு அழைச்சிருக்கிறாங்க, ஆனா எனக்கு சாப்பிடல டயபெட்டிக், எனக்கு சாப்பிடலாது, எனக்கு பல நோய்கள் இருக்குது, ஆனாலும் விருந்துக்கு போகணுமே. சகோதரர்களே, எல்லோருக்கும் விருந்திலே ஒரு இன்பம் இருக்கிறது. ஏன் நபி அவர்கள் குர்ஆனை விருந்து கூப்பிட்டார்கள், இந்த ஹாதல் குர்ஆன் மஹ்துபத்துல்லாஹ், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய விருந்து. அப்போ விருந்தில் எப்படி நமக்கு விருப்பம் இருக்கிறதோ அதே போல குர்ஆனில் ஒரு ஆசை இருக்க வேண்டும், குர்ஆனில் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும், குர்ஆனில் ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். இதில் வெறுப்பு வந்துவிடக் கூடாது, இது அல்லாஹ்வுடைய விருந்து. எனவே இந்த அறிவு சுரங்கத்தில் இருந்து, இந்த அறிவு களஞ்சியத்தில் இருந்து, இந்த அல்லாஹ்வுடைய விருந்தில் இருந்து உங்களால் எவ்வளவு கற்றுக்கொள்ளேயுமோ அவ்வளவு கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் அருமையில் சொல்லலாம். நீண்ட நேரம் பேசுவதற்கு நேரம் இல்லை, ஏன்னா நீண்ட நேரம் இங்கே விழா நடந்து விட்டது, எனக்கும் தந்திருக்கக்கூடிய நேரம் குறுகிய நேரம் தான். இன்றைய அறிவியல் காலத்திலே குர்ஆனுடைய உண்மைகளை கண்டு வியந்து போன எத்தனை விஞ்ஞானிகள், எத்தனை கண்டுபிடிப்பாளர், மாரிஸ் புகை பற்றி அடிக்கடிக்கு சொல்லிக் கொண்டு போகலாம், பிரான்சில் இருந்த மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அவர் குர்ஆனுடைய எத்தனை உண்மைகளை கண்டறிந்து உலகத்துக்கு அவர் சொல்லி இருக்கிறார், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், குர்ஆன் உண்மையான மார்க்கம். மாரிஸ் புகையுடைய வரலாறு படித்தவர்கள் எல்லோரும் அறிந்திருப்பார், அவர் ஒரு பிரபல்யமான ஒரு விஞ்ஞானி. அண்மையிலே அதாவது ஃபிரௌனுடைய சடலம் எகிப்து நூதன சாலையிலே இருக்கிறது. ஃபிரௌனுடைய சடலம் எகிப்து மியூசியத்திலே நூதன சாலையிலே இருக்கிறது. அதை பிரான்சிலே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் பெரிய ஆய்வு செய்தார்கள். எகிப்து அரசாங்கமும் அந்த உடலை அங்கே அனுப்பியதாக வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். ஃபிரௌனுடைய உடல் அங்கே ஆய்வு செய்த நேரத்தில் இவ்வளவு காலமும் இது அறியாமல் இட்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன, எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உடம்பு என்று சொல்லி ஆய்வு செய்ததில் சகோதரர்களே, கடைசியாக மாரிஸ் புகையில் என்ற விஞ்ஞானியுடைய தலைமையிலே பெரிய ஒரு அறிஞர்களின் கூட்டம் ஒன்று சேர்ந்து இரவு பகையாக பல நாட்களாக ஆய்வு செய்தார்களா. அந்த ஆய்விலே அவர்கள் சொன்னார்கள், இது கடலின் ஆழத்திலிருந்து எடுக்கப்பட்ட உடம்பு என்பது சந்தேகமில்லை. ஆனால் கடலின் ஆழத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ சாமான்கள் பல வருடங்களிலே அழிந்து விட்டது, அது காணாமல் போய்விட்டது, ஒட்டிவிட்டது. ஆனால் இது அழிந்து போகாமல் இருக்கிறதே, அதை எப்படி கண்டுபிடிப்பது? கடலிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டார். எல்லோருக்கும் தெரியும் கிராமம் கடலிலே அழிக்கப்பட்ட சம்பவம். பகவான் அதை தெளிவாக சொல்லுகிறது சகோதரர்களே. எனவே புகையில் அவரோடு அந்த விஞ்ஞானிகளோடு ஆய்வு செய்து அங்கே கடலிலே எடுக்கப்பட்டது என்பதை கண்டறிந்து விட்டார்கள். ஆனால் அது அறியாமல் இருக்கிறதே. சிலர் சொன்னார்கள், அங்கே சில விஞ்ஞானிகள் சொன்னார்களாம், அப்புறம் ஆணையை இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளிலும் இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த அறிஞர் மாரிஸ் புகை பைபிளை ஆராய்ச்சி செய்தார். ஆராய்ச்சி செய்த போது தாய்மார்களே சகோதரர்களே, அங்கே பைபிளிலே இருக்கிறது ராவம் உடம்பு. அவன் அங்கே கடலிலே மூசா என்ற நபி அவரை திரட்டி செல்லுகின்ற பொழுது அவர் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார் என்பது பைபிளிலே இருக்கிறது. அதை கண்டுவிட்டார் இப்போது. ஆனால் அது அதாவது கடலிலே மூழ்கடிக்கப்பட்டது என்பது இருக்கிறது, கடலிலே இருந்து எடுக்கப்பட்டது ஆதாரம் இல்லையே. அப்போ இவர் அந்த ஆய்வை விட்டுவிட்டு அந்த சடலத்தை எகிப்துக்கு அனுப்பிவிட்டார் என்ற சம்பவம் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு ஆளுடைய உண்மைகள் இன்று நவீன யுகத்தில் உண்மையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் விஞ்ஞானத்தை நாங்கள் கேட்டு புகாரை நம்புவது அல்ல, அது அல்லாஹனுடைய வேதம். யாரை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் சந்தேகம் இல்லை. சகோதரர்களே, அங்கு என்ன நடக்கிறது? மாரிஸ் புகையில் என்ற அந்த விஞ்ஞானி எகிப்துக்கே செல்லுகிறார். எகிப்துக்கு சென்று அங்கே அதிகமாக அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இஸ்லாமிய அறிஞர்கள் உலமாக்களை அணுகி கேட்ட நேரத்தில் பகவானில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், ஒரு இஸ்லாமிய விஞ்ஞானி ஒரு முஸ்லிம் விஞ்ஞானி அவர் இருந்த கூட்டத்தில் எழுதி சொன்னாராம், உங்களுக்கு தெரியாதா எங்களுடைய குர்ஆனை பற்றி சொல்லுகிறது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய பைபிளும் சொல்லுகிறது இந்த பிரபலம் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்று. ஆனால் எங்களுடைய குர்ஆன் சொல்லுகிறது அவரை நாங்கள் அதாவது கியாமத்தால் வளைக்கும் பாதுகாப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், பிரபலம் அழிக்கப்பட்ட நேரத்தில் அவர் உயிருக்கு போராடுகிற நேரத்தில் அவனை பார்த்து குர்ஆன் அல்லாஹு தஆலா சொன்னான், நீ ஒரு நாஸ்திகனாக கடவுள் இல்லை என்று நான் தான் கடவுள் என்று வாதாடக்கூடியவனாக இருக்கிறார். ஆனால் உன்னுடைய உடம்பை அவர்களை கௌரவிக்கிறோம். உலமாக்கள் இருக்கிறார்கள், குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம், பின்னாலும் ஒன்றை போன்று நாஸ்திகர்கள் வருவார்கள், உனக்கு பின்னாலும் எத்தனையோ கடவுள்வாதம் பேசுகிறவர்கள் வருவார்கள், அல்லாஹ்தான் ஒருவன் என்பதை நிரூபிப்பதற்காக உன்னுடைய உடம்பை உலக முடிவு நாள் வரைக்கும் தியாகத்துடைய நாள் வரைக்கும் நாங்கள் பாதுகாப்போம். இந்த பூநலிமன் கல்பத்து ஆயா, உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக உனது உடம்பை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லிட்டாங்க சொல்றாங்க. ஆனா இது மட்டுமல்ல, மனிதர்களில் அநேகமானவர்கள் அதிகமானவர்கள் எங்களை அத்தாட்சிகளை மறந்துதான் வாழ்ந்தான், விளங்காமத்தான் வாழ்ந்தான். எனவே சகோதரர்களே, உடனே இந்த வசனத்தை சொன்னதோடு அந்த விஞ்ஞானிகளுக்கு தலைவராக இருந்த மாரிஸ் புகை உடனே எழுந்து, நான் இஸ்லாம் உண்மையான மார்க்கம், அல்லாஹ் ஒருவன் தான், இந்த குர்ஆன் உண்மையானது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அதே இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கண்டுபிடித்த எத்தனையோ அறிவியல் நவீன விடயங்களை கூட நாங்கள் வரலாற்றிலே நிறைய புத்தகங்களிலே வாசிக்கிறோம், பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லுகிறார்கள், குர்ஆன் குர்ஆன படிதோ
அதை ஓதுங்கோ, அது பறக்க, அது மட்டுமல்ல அதுல எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அறி அல்லாஹ்வுடைய ஒரு அறிவு பொக்கிச்சு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, என்ன சொல்றாங்க, மக்களுக்கும் படிச்சு கொடுங்கோ சொல்லிட்டு சொல்றாங்க. எத்தனையோ அறிவுகள் இருக்கிறேன், குர்ஆனுக்குள்ள எத்தனையோ ஞானங்கள் இருக்கிறேன், இதையும் படிங்க. குர்ஆன் ஓதுறது மட்டுமல்ல, குர்ஆனுக்குள் இருக்கிற அந்த அறிவுகளை ஐம்புகளை படியுங்க. அது ஆக்ராவின் பக்கம் வழிகாட்டுறது, இந்த உலகத்தில் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிகாட்டுறோம். சகோதரர்களே, நீண்ட நேரம் பேசுவதற்கு தேவையில்லை, நாம் எல்லாம் புத்திசாலிகள். இந்த உலகத்தையே அதாவது நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனுல் இஸ்லாத்தை கற்று இந்த உலகத்தில் அழகான ஒரு ஜனநாயகத்தை ஏற்படுத்திய கலீஃபாக்களுடைய வரலாறை பார்க்கிறோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு நீதியான ஆட்சி இந்த உலகத்தில் நடத்தி காட்டினார். எனவே இந்த அளவுக்கு அவர்களுடைய ஆட்சி இந்த உலகத்தில் மக்களை கவர்ந்தது என்றால், இந்தியாவின் தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி கூட அடிக்கடி சொன்னதுண்டு, அவர் எழுதி வைத்தது உண்டு. என்ன சொல்லுகிறார், உலகத்தில் மீண்டும் ஒரு நீதமான ஆட்சி வர வேண்டுமானால் அது இஸ்லாத்தினுடைய உமரால்தான் முடியும் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள் கூட புகழ்ந்து சொல்லுகிறார்கள் எங்களுடைய கலீஃபாக்களுடைய ஆட்சியை. இந்த உலகத்திற்கு முதலாவது சரியான ஜனநாயகம், ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை படித்துக் கொடுத்ததே அந்த கலீஃபாக்கள் தான். எனவே அவர்கள் தலைமைத்துவ பண்புகளை படித்துக் கொள்ளது, அரசியல் சட்டங்களை படித்துக் கொள்ளது எங்களுடைய ஹெட்பர்ட்ல அல்ல, அல்லது ரோயல் கொலேஜில அல்ல, அல்லது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில அல்ல. நபி அவர்கள் உருவாக்கிய எளிமையான முதல் மதரசா, முதல் பல்கலைக்கழகம் மஸ்ஜித் நபவியில் தான். எனவே அந்த இயல்புகள் தான் இந்த மதரசாவிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்பட வேண்டும். எனவே நாங்கள் குர்ஆனை உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய அறிவுக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவது பெற்றோர்களுடைய பொறுப்பு. உஸ்தாத்மார்களோட சொல்லுவாங்க, ஒரு பிள்ளையினுடைய முன்னேற்றத்துக்கு, ஒரு மாணவனுடைய மாணவியினுடைய முன்னேற்றத்துக்கு மூன்று பேர்களுடைய பங்களிப்பு தேவை. ஒன்று பெற்றோர்களுடைய பங்களிப்பு, ஆசிரியர்களுடைய பங்களிப்பு, அடுத்ததாக அந்த மாணவனுடைய முயற்சி என்று சொல்லுவார். அந்த வகையிலே நான் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு பின்னால தாய்மார்கள், பெற்றோர்கள், அந்த தாய்மார்களுடைய உற்சாகம் தன்னுடைய பிள்ளை ஒரு ஆபிலாக, தன்னுடைய பிள்ளை ஒரு ஆர்வமாக வர வேண்டும் என்ற அமைப்பிலே நாங்கள் அனசுகுரு மாலிக் ரலியல்லாஹு சம்பவத்தை வரலாற்றிலே படிக்கிறோம். அனசு ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிடத்திலே வந்து சேர்ந்த நேரம் 10 வயது. சிந்தித்து பாருங்கள், 10 வயது பிள்ளைக்கு என்ன தெரியும்? 10 வயது பிள்ளை கையோட பிடிச்சு கொண்டு உம்மா அனசரி இல்லாத தாய் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றா, அல்லாஹ்வுடைய நபியே, தூதரே, என்னுடைய மகன் ஒரு இஸ்லாத்தின் பாதுகாவலனாக, ஆதிமாக, ஊழியராக ஆக வேண்டும். எனவே நீங்க மாணவனாக உங்கள்கிட்ட வச்சு அபிச்சு கொள்ளுவோம், உங்களை ஊழியராக அவரை வெற்றி கொள்ளுவோம் என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த தாயினுடைய ஆதியை பாருங்கள், அல்லாஹ்வுடைய நபியே, என்னுடைய மகனுக்காக துவா செய்யுங்க. நாங்க எத்தனை பேர் என்னுடைய ஆளுங்கள்ட உலமாக்கள் போய் துவா வேண்டுகிறோம், நாங்க எத்தனை பேர் துவா செய்கிறோம், பிள்ளைகள் எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு துவா செய்கிறோம், பிள்ளைகள் எத்தனை பேர் பெற்றோருக்கு துவா செய்கிறார்கள். இதுவெல்லாம் இன்று குறைந்து விட்டது. இதுதான் நாங்கள் அதாவது அந்த இஸ்லாமிய வழிகளை அறியாததின் காரணமாக எப்படியோ எங்களுக்கு பல தோல்விகளை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். தாய்மார்களே என்ன சொல்றாங்க, யாரும் சொல்லுங்களா, என்னுடைய பிள்ளைக்கு துவா செய்யுங்க. நபியல் அந்த தாயினுடைய ஆசை ஏற்றம் நபி அவர்கள் துவா செய்கிறார்கள், அல்லாஹும்மா ஃபிர் லஹு, அல்லாஹும்மா பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வஅத்தில் உம்ரஹு வஅஃபிர் கல்பஹு. மூன்று துவாக்கள், பெருமையான துவாக்கள். 10 வயதுக்குள்ள, 10 வயதுக்குள்ளக்கு என்ன தெரியும், முதலாவது கேட்கிறாங்க, அல்லாஹும்மா ஃபிர் லஹு, யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னிப்பாயா. 10 வயதுக்குள்ள என்ன பாவம் செய்யும், என்ன குற்றம் செய்யும், அதுக்கு என்ன பாவத்தை பற்றி தெரியும். ஆனால் நபி அவர்கள் துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னிப்பாயா. 2வது துவா, அல்லாஹும்மா பாரிக் லஹு, யா அல்லாஹ், இவருடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய்வாயா.
என்னுடைய தாய் என்னை நபி அவர்களிடத்திலே கொண்டு போய் எனக்காக துவா செய்யும்படி சொல்லுகிறான். என்னுடைய தாயினுடைய அந்த வேண்டுதான் நபி அவர்கள் துவா செய்தார்கள். அந்த துவாவை என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறேன். முதலாவது துவா செய்தாங்க, யாருந்தா இவருடைய பொருள்ல பறக்க செய்வாயா. என்னுடைய நீண்ட காலம் 100 வயதுக்கு மேல அரசாகவும் வாழ்ந்தாலும் அவருடைய கையால எத்தனையோ அவருடைய நூற்றுக்கணக்கான பேரப்பிள்ளைகள் அடக்கம் செய்திருக்கிறார். வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஈராக்ல பஸரால மௌத்தான சஹாபாக்கள்ல கடைசியாக மௌத்தானது அரசாகும். எனவே ரெண்டையும் நான் கண்டுவிட்டேன் நபி அவர்களுடைய துவாவுல. 3வது பாவத்தை மன்னிப்பாயாக என்று துவா செய்தார்களே, அதை நிச்சயமாக நான் ஆகுதாவுகளை காணுவேன் என் உறுதியாக சொல்கிறார். எனவே இந்த முன்னேற்றம் இதன் மூலமாக ஒரு தாயின் மூலமாக, எனவே பிள்ளைகளுடைய அந்த விஷயத்துல தாய் தந்தை அதாவது நீண்ட சம்பவங்கள் சஹாபாக்களுடைய சம்பவம் இமாமுகளை பார்த்தான். இமாம் புகாரியை பார்க்கிறோம், இமாம் ஷாபியை பார்க்கிறோம், சுபஹானல்லாஹ், இமாம் மாலிக்கை பார்க்கிறோம், இமாம் நபவியை பார்க்கிறோம். பெரும் பெரும் இமாமுகள் கலிமாவர்கள், அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பின்னாலே இருப்பது தாய்மார். இமாம் கஸ்ஸாலியை பார்க்கிறோம், அவருடைய முன்னேற்றத்துக்கு அவருடைய தந்தை காரணமாக இருக்கிறார். அதே போல உலக வரலாற்றுல ஏனைய இஸ்லாம் முஸ்லீம் அல்லாத அதாவது அறிஞர்களை பார்த்தாலும் அவங்களோட முன்னேற்றத்துக்கு காரணம் தாய் அல்லது தந்தை. உதாரணமாக தோமஸ் அல்வா எடிசனை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். இன்று கூட நான் என் மகத்தை கேட்டு, மகளே உனக்கு தோமஸ் அல்வா எடிசனை பற்றி தெரியுமா? ஓ, எங்க ஆசிரியர் சொல்லி தந்தாரு ஸ்கூல்ல, அவர்தான் இந்த மின் விளக்கை கண்டுபிடித்தவர். எத்தனையோ கண்டுபிடிப்புகளுக்கு எத்தனையோ அதாவது ஆய்வுகளுக்கு காரணமாக இந்த பெரிய ஒரு விஞ்ஞானி தோமஸ் அல்வா எடிசன். சகோதரர்கள், அவருடைய வரலாற்றை படித்து பார்த்தால் சுபஹான் அல்லாஹ், அவர் பாடசாலையிலே ஒரு திரளிக்காக பாடசாலைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆசிரியருக்கு தாங்க முடியாமல் ஆசிரியர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை எடுத்து மடிச்சு அப்படியே கொடுக்கிறார். மகன், இந்த கடிதத்தை நீ பார்க்க கூடாது, உன்னுடைய தாயிடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். இந்த தோமஸ் பெரிய ஒரு விஞ்ஞானியாக மாறியவர் படிக்கிற காலத்துல இந்த அடிசன் என்ன தோமஸ் என்ன செய்கிறார், கொண்டு போய் தன்னுடைய தாயிடத்துல கடிதத்தை கொடுத்ததோட பாருங்க, தாய்மார்கள் எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர்கள் பிள்ளைகளோட எப்படி நடந்து கொள்ளணும்ல பெரிய ஒரு பாடத்தை அப்படியே நாங்கள் பார்க்கிறோம். கொண்டு போய் கொடுத்ததோட அந்த கடிதத்தை பிரித்து எடுத்து வாசித்ததோடு தாய் அழுகிறார். தாய் அழுகிறார், ஏன் உடனே தோமஸ் கேட்கிறார், தாயை இந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் அழுகிறீர்கள்? கடிதத்தில் உள்ளதை தாய் மாற்றி சொல்லுகிறாரே, பிள்ளையினுடைய மனதோடு உடைந்து விடக்கூடாது என்பது. என்ன சொல்லுகிறார், இந்த மகனே ஆசிரியர் எழுதியிருக்கிறாரே, இந்த உன்னுடைய அறிவு திறமைக்கு முன்னால், நீ திறமையானவன், உன்னுடைய அறிவு திறமைக்கு முன்னால் எங்களுடைய பாடசாலை சிறியது, தாக்கு பிடிக்காது, அதனால உங்களுடைய மகனுக்கு ஆசிரியராக நீங்களே வீட்டிலே இருங்கள் என்று எழுதியிருக்கிறார் என்று சொல்லி தாய் சொல்றான். அப்படியெல்லாம் எழுதியிருந்தது சகோதரர்களே. அதற்கு பிறகு அவர் உற்சாகப்படுகிற இந்த ஒரு வார்த்தை, நீ திறமையானவன். இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்களை பார்க்கிறோம், அவன் பேர் மார்க்ஸ் எடுத்தாலும் கூட அவன் மனசு உடச்சு என்னதான், உனக்கு படிக்க தெரியாது மாடு, அவனுக்கு முன்னால் அப்படி பேசி இப்படி பேசி அவனை கட்டி கொடுக்கிறது இல்லை. அப்படி அல்ல, ஒரு மக்கான ஒரு திறமையற்ற ஒரு பிள்ளையையும் தட்டி கொடுப்பதன் மூலம் உற்சாகப்படுத்துவதன் மூலம் அவர் பெரிய ஒரு அறிஞராக மாறுகிறார். தோமஸுடைய சம்பவத்தை பார்க்கிறோம். எனவே அந்த தாய் கடிதத்தை மாற்றி வாசிக்கிறார். இப்போ தாய் மௌத்தாகிட்டார், தாய் மறைந்து விட்டார். நீண்ட காலத்துக்கு பிறகு தோமஸ் பெரிய ஒரு விஞ்ஞானியாக உலகத்தில் புகழ் பெற்ற ஒரு விஞ்ஞானியாக மாறுகிறார். அப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டில் இருக்கிற பழைய சாமான்களை வீட்டுக்குள்ள தேடி செய்கிற நேரம் அந்த பாடசாலையிலே கொடுத்து அனுப்பி அந்த கடிதம் வீட்டுக்குள்ளே தாயினுடைய அறைக்குள்ளே பழைய சாமான்களை தேடி நின்ற பொழுது தோமஸுக்கு கிடைத்து விட்டது சந்தோஷம். தாய் அழுதாலே அந்த கடிதம் எனக்கு கிடைத்து விட்டது. கடிதத்தை எடுத்து பிரித்து பார்க்கிறார், என்ன ஆச்சரியம், கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய மாணவன், உங்களுடைய மகன் ஒரு மூளை கோளாறு பிடித்தவன், அவனை எங்களுடைய பாடசாலையில் வைத்துக் கொள்ள முடியாது, அவனை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. தாய் அதைத்தான் என்ன செய்தார். ஆசிரியர் இப்படி எழுதுகிறார், பாரு நீ ஒரு மக்கள், நீ ஒரு மூளை கோளாறு குறித்தவன் என்ன அப்படி சென்றல்ல, கடிதத்தை கூட மாற்றி வாசித்து காரணம் சத்தம் போட்டு அழகாக அமைத்து விட்டான். தன்னுடைய டைரியிலே அன்று எழுதினார் அவர், என்னுடைய முன்னேற்றத்துக்கு நான் ஒரு அறிஞனாக, ஆய்வாளனாக, விஞ்ஞானியாக மாறுவதற்கு காரணம் என்னுடைய தாய் என்று டைரியிலே எழுதி வைத்தார் என்பதை வரலாற்றிலே நாங்கள் படிக்கிறோம். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை கட்டி கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அறிவு பொக்கசியமாகிய அறிவு பெட்டகமாகிய குர்ஆனோடு இந்த பிள்ளைகளை அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பாலமுறை கிராமத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது. இதை எல்லோரும் பாதுகாக்க வேண்டும். இதற்காக செலவழிப்பது, முயற்சிப்பது, உற்சாகப்படுத்துவது ஒத்தாயமாக எல்லா மதரசாக்களிலும் பார்க்கிறோம். சிறிய சம்பளத்துக்கு வருமானங்கள் இல்லை. எந்த ஒரு மதரசாக்கும் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே அரசாங்கத்தால் உதவி செய்யப்படுவதில்லை. ஏதோ நலம் விரும்பிகள், ஊருக்குள்ள நலம் விரும்பிகளுடைய உதவிகள் தான் நடக்கிறது. அல்லாஹ் சொன்னது நாங்களே இறக்கி வைத்தோம், நாங்களே பாதுகாப்போம். எனவே சகோதரர்களே, நீண்ட நேரம் நான் பேசிவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும். எனவே அதனால் எனக்கு தரப்பட்ட நேரம் குறுகிய ஒரு நேரம். அல்லாஹ் ஜல்லாலுஹு இந்த பெரிய ஒரு பொக்கிஷத்தை கையிலே தந்திருக்கிறான். இதை முன்னோர்கள் ஆழமாக பிடித்திருந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். நாங்கள் இதை மறந்துட்டோம். கம்ப்யூட்டரை படிப்பதற்கு, ஆங்கிலத்தை படிப்பதற்கு, பிரெஞ்சை படிப்பதற்கு, ஜப்பானீஸை படிப்பதற்கு, ஏனைய கலைகளை கல்விகளை படிப்பதற்கு எந்த அளவு ஆர்வமும் முயற்சியும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்வுடைய இன்பத்தால் இன்று இல்லை. அது நிச்சயம். அதுதான் பாபத்தோடு ஏற்படும் சமூகத்துக்கு வேறொன்றும் இல்லை. எனவே நாங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய மதரசாலை படிக்கிற பிள்ளைகள் சிறந்த ஆய்வுகளாக மாறுவதோடு அவர்கள் டாக்டர்களாக, என்ஜினியர்களாக, பட்டதாரிகளாக மாஷாஅல்லாஹ் அப்படியும் ஆக வேண்டும். அதற்கான வழிமுறைகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் இந்த மேடையில் இருக்கிற தனவந்தர்கள், ஊரை சென்ற அரசியல் பிரமுகர்கள் மாஷாஅல்லாஹ் சந்தோஷப்பட்டேன், டாக்டர் கூட முன்வந்து என்ன செய்கிறார், மதரசாவுக்கு தேவையான அந்த அதாவது ஒளி வாங்கி போகாத அந்த ஒளி வாங்கி போன்றவற்றை அதனுடைய உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிறார். இது எல்லோருக்கும் ஒரு மதரசாவுக்கு எத்தனை தேவைகள் இருக்கு, இன்னும் எவ்வளவு கட்டடங்கள் கட்டப்பட வேண்டியிருக்கு. எனவே அல்ஹம்துலில்லாஹ் இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த ஊருக்கு கிடைத்த ஒரு சொத்து, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதுதான் அதாவது அல்லாஹ்வுடைய வேதனையை தடுக்கக்கூடியது என்று தெளிவான ஹதீஸிலே வந்திருக்கிறது. குர்ஆனை படிக்கக்கூடிய இடம் அங்கே வேதனைகள் வருகின்ற பொழுது அது அப்படி அகற்றப்படுகிறது அதனுடைய பழக்கத்தால். எனவே இதனுடைய பெருமதியை நாங்கள் விளங்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்லாலுஹு இந்த மதரசாவை கியாம நாள் வரைக்கும் பாதுகாத்து இருக்கிற பாலமுனை கிராமத்திலே மிக சிறந்த ஒரு ஜாமியாவாக, பல்கலைக்கழகமாக, இங்கிருந்து ஆளுங்கள், முக்திகள், வளமாக்கள் திறமையோடு வெளியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எல்லாரும் உருவாக்கி வைப்பானாக என்று கேட்டு, என்னையும் பசியாலை கொழும்பு கம்பக மாவட்டத்தில் இருந்து இந்த இடத்துக்கு அழைத்து இந்த இடத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி சொல்லி நான் என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். நல்ல நம் அனைவர்களையும் எல்லாம் மௌத்து வரையில் தீனுடைய ஊழியத்தில் ஈடுபடுத்துவானாக. ஆமீன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகல்லாஹு கைரன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان
الله والحمد لله
ولا إله إلا الله Every time when I'm awake All things that I see I know it's hard to believe But it's from the Almighty When the leaves fall from the tree Every plant that grows on land When the waves flow in the sea It's by His command Subhanallah walhamdulillah ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا